நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற ஆவணத்தில் இரண்டாம் பகுதியில் திருச்சபையின் சமூக கண்ணோட்டத்தை பற்றியும் ஏழை மக்களுக்கு சமுதாயத்தில் மைய இடத்தை தர வேண்டும் என்பதை பற்றியும் திருத்தந்தை தெளிவாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் 18 பக்கங்களில் எடுத்து கூறியுள்ளார். இந்த ஆவணத்தின் நீண்ட பகுதி இதுவே. சமூக வாழ்வும் சமூக உறவுகளும் நற்செய்தியின் மையப்பொருளாக அமைந்துள்ளன. இறைவன் இயேசுவின் வழியாக தனி மனிதர்களை மட்டுமல்ல மனிதர்கள் மத்தியில் உள்ள சமுதாய உறவுகளையும் மீட்டுள்ளார். இறையாட்சியை உலகில் நிலைநாட்டுதலே நற்செய்தி அறிவிப்பின் நோக்கம். இறைவனை அன்பு செய்யும் அதே நேரத்தில் அவரது மக்கள் அனைவரையும் அன்பு செய்து அவர்களது வாழ்வு செழிக்க விரும்புவதும் உழைப்பதும் நமது கடமை. சகோதரத்துவம், சமூக நீதி, மனித மாண்பு, அமைதி ஆகிய பரிமாணங்களையும் உள்ளடக்கியதே இறையாட்சி. விவிலியத்தின் கருப்பொருளும் இதுவே. திருச்சபையின் படிப்பினையும் இதுவே. இனிவரும் பக்கங்களில் சமுதாயத்தில் ஏழை மக்களுக்கு மைய இடத்தை கொடுப்பது, சமுதாயத்தில் அமைதியை வளர்க்க தேவையான சமூக உரையாடல் என்பதை பற்றியும் திருத்தந்தை பேசுகின்றார். முதல்ல சமுதாய வளைவுக்குள் ஏழையர். ஒன்று, ஏழை மக்கள் விடுதலையும் முன்னேற்றமும் பெற்று சமுதாயத்தில் முழு பங்கு வகிக்கும்படி செய்யும் இறைவனது கருவியாக ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒவ்வொரு கிறிஸ்துவ குழுமமும் மாற வேண்டும். அவர்களது அழுகுரலை கவனமாக கேட்டு ஆவணம் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். விவிலியத்தில் இதற்கான சான்றுகள் எண்ணற்றவை. உதாரணமாக, எகிப்திலுள்ள எனது மக்களின் அவல நிலையை கண்டேன், அழுகுரலை கேட்டேன், அவர்களது துன்பங்களை நான் அறிவேன், ஆகவே அவர்களுக்கு விடுதலை அளிக்க இறங்கி வந்தேன், நான் உன்னை அனுப்புகிறேன் என்று மோசேயுக்கு இறைவன் சொல்லுகிறார். இரக்கத்தின் அச்செய்தியாலும் மனித இனத்தின் மேலுள்ள பரிவாலும் உந்தப்பட்டு நீதி தேடுவரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை அளிக்க திருச்சபை தன்னிடமுள்ள சக்தி அனைத்தையும் பயன்படுத்த விரும்புகிறது. 3, வறுமை நிலையை உருவாக்கவும் அதனை நீடிக்கவும் செய்யும் அமைப்பு ரீதியான காரணங்களை இனங்கண்டு அழியோடு ஒழிக்க வேண்டும். ஏழையரின் முழு முன்னேற்றத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். அன்றாட வாழ்வில் சிறு உதவிகளை செய்வதன் மூலம் அவர்களோடு நமக்குள்ள அந்நியோன்ய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும். 4, ஏழையரிடமிருந்து பறிக்கப்பட்ட அவர்களது உரிமைகளையும் உடைமைகளையும் வென்றெடுத்து அவர்களிடமே திருப்பிக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவ சபைகளுடைய தலையாய கடமை இது. 5, கல்வி, உடல் நலம், தொழில், நியாயமான ஊதியம், தங்குவதற்கு இருப்பிடம், குடும்ப வாழ்க்கை, பொழுதுபோக்கு வாய்ப்புகள், மனித மாண்பு, இவை யாவற்றையும் அவர்கள் தங்கள் உரிமைகளாக பெற்று மகிழ்வோடு வாழ நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். சில சமயங்களில் நம்மை சுற்றியுள்ள நுகர்வு கலாச்சாரத்தால் தாக்கம் பெற்று ஏழை எளிய மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கின்றோம். நமது மனமும் இதயமும் எரிய போய் உணர்வற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். 7, திருச்சபையை பொறுத்த மட்டில் வறியோர்பால் விருப்ப தேர்வு என்பது சமுதாய பகுப்பாய்வின் விளைவால் வந்தது அல்ல. இறைவனின் அழைப்பு, இயேசுவின் சொல், செயல், வாழ்க்கை முறை ஆகியவற்றிலிருந்து மிகுந்த விலை உயர்ந்த முத்தாகும். 8, வறியோர்பால் விருப்ப தேர்வு ஆன்மீக காரியங்களிலும் வெளிப்பட வேண்டும். அவர்களில் பெரும்பாலோர் இறைவனை தங்களது வாழ்க்கை துணையாக தெரிவு செய்து அவரை சார்ந்து வாழ்கின்றனர். நமது வழிபாடுகளிலும் சமய ஆன்மீக செயல்பாடுகளிலும் அவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். 9, கல்வித்துறை, வணிகத்துறை, மருத்துவ மற்றும் தொழில்நுட்பத்துறைகளில் மேல்மட்டத்தில் பணி செய்வோர் எமது வாழ்க்கை நிலை ஏழையரிடம் நெருக்கமாக பழகுவதற்கோ அவர்கள் வாழ்வில் அக்கறை கொண்டு செயல்படுவதற்கோ அனுமதிப்பது இல்லை என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தகைய நொண்டிச்சாக்கு போக்குகளை களைந்துவிட்டு மனம் திருந்தி ஏழைகளை நோக்கி நெருங்கி வர அவர்களை அழைக்கிறேன். 10, சமுதாயத்தில் இன்று திட்டமிட்டு வளர்க்கப்பட்டு வரும் ஏற்றத்தாழ்வு புற்றுநோய் போல் கட்டுக்கடங்காத பரவி நின்று அழிவு கலாச்சாரத்திற்கு நம்மை இட்டு செல்லுகிறது. சந்தை பொருளாதாரத்தின் வீச்சு வேரோடு அழிக்கப்பட்டால் ஒழிய சமுதாய ஏற்றத்தாழ்வு மறைவதற்கு வாய்ப்பே இல்லை. 11, பொருளாதார கொள்கைகளை திட்டமிடும் போது ஒவ்வொரு மனிதனின் மாண்பு அவற்றால் பாதுகாக்கப்படுகிறதா, வளர்க்கப்படுகிறதா, பொது நலன்கள் எல்லா மக்களுக்கும் எளிதில் கிடைக்குமா என்ற குறிக்கோள்கள் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். 12, ஆனால் இன்று இத்தகைய சிந்தனைகள் பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கும் பொருளாதார நிபுணர்களுக்கும் கசப்பான காடியாக காட்சியளிக்கிறது. மிக வருந்தத்தக்கதே. அறநெறிக்கு அப்பாற்பட்டு தன்னலத்தை வளர்க்கின்ற தொழிலாளர் நலனுக்கு எதிரான தலிவுற்ற மக்களை கசக்கி பிழிகின்ற தற்போதைய பொருளாதார அரசியல் அமைப்புகள் மாற்றப்படாதவரை ஏழைகளுக்கு விமோசனம் கிடைக்காது. உலகில் போட்டியும் பகையும் வளரும் அமைதியற்ற சூழலில் நிரந்தரமாக வாழ தள்ளப்படுவோம். 13. வேகமாக அழிவை நோக்கி செல்லும் இன்றைய சமுதாய நிலை கண்டு கவலைப்பட்டு மனம் கலங்கி ஆக்கப்பூர்வ செயல்களில் இறங்கி எல்லா மக்களுக்காகவும் உழைக்கின்ற தலைவர்களை நமக்கு தர இறைவனை இறைஞ்சுகிறேன். 14. தலைவர்களது திட்டங்கள் பொது நலனை வளர்க்கக்கூடியனவாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். 15. பொருளாதாரத்திற்கும் பொது நலனுக்கும் இடையே இன்று செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள தடைகள் தகர்க்கப்பட்டு புதிய வளமான அரசியல் பொருளாதார மனநிலைகள் நம் மத்தியில் மிகிழ்த்தல எல்லாவற்றையும் கடந்த பரம்பொருள் அருள் புரிவாராக. தனது சொகுசான வாழ்வையே மையப்படுத்தி ஏழை மக்கள் மனித மாண்புடன் வாழ முயற்சிகள் எடுக்காத கிறிஸ்துவ சபைகள் நீண்ட நாள் நிலைக்காமல் போகும். சமூக பிரச்சனைகளை பற்றி ஆவேசமான விவாதங்கள் அரசியல் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை காரசாரமாக விமர்சனம் செய்தல் போன்றவற்றால் பலன் ஒன்றுமில்லை. அவர்கள் கடைபிடிக்கும் சமய சடங்குகளும் பக்தி முயற்சிகளும் பலனற்ற கூட்டங்களும் அர்த்தமற்றவையாகின்றன. 17. நான் இவ்விதம் பேசுவதால் ஒரு சிலர் வருத்தப்படலாம். அன்போடும் அக்கறையோடும் பொது நலனை முன்வைத்தும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவை. எதிரி பேசும் வார்த்தைகள் அன்று தங்களையே மையப்படுத்தி பிறர் நலனில் சிறிதும் அக்கறை காட்டாது சங்கடிகளால் கட்டுண்டு தங்களையே இருந்து மனிதர்கள் மனம் மாறி மனிதத்தன்மையில் வளர்ந்து உயர்ந்த மனிதர்களாக உலகிலே வளவர வேண்டும் என்பதே எனது நோக்கம். அடுத்தது, நலிந்தோருக்கு முன்னுரிமை என்ற தலைப்பிலே. 1. இன்றைய உலகில் பெரும்பாலும் ஒதுக்கப்பட்ட அறிவாற்றல் மற்றும் திறமை குறைந்தவர்கள் பலமற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்ற மனிதர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும். குடியிருக்க வீடற்றோர் போதை நோய்களால் பாதிக்கப்பட்டோர் புலம்பெயர்ந்தோர் பழங்குடி மக்கள் மூத்த குடி மக்கள் அனைவரையும் அன்புடனும் அவர்களுக்குரிய மதிப்புடனும் பாதுகாக்க வேண்டும். மனிதர்களை கடத்தி சென்று வியாபாரம் செய்யும் மோசடி வேலைகளும் அதிகரித்து வருகின்றன. சிறுவர்களும் சிறுமிகளும் பெண்களும் இத்தகைய வன்முறைக்கு இலக்காகின்றனர். உலகளையில் பறந்து விரிந்து சுதந்திரமாக செயல்பட்டு வரும் மனித வியாபாரத்தை கண்டு பெரும்பாலான அரசுகளோ மனித உரிமை இயக்கங்களோ காட்டுவதாக தெரியவில்லை. இந்நிலை பற்றி உலக அரங்கில் பேசுவது கூட தவிர்க்கப்படுகின்றது, மௌனம் நீடிக்கிறது. தனிமைக்கு தள்ளப்பட்டு வன்முறைக்கு பலியாகி கேவலமாக நடத்தப்பட்டும் தங்களது உரிமைகளை பாதுகாத்து மன உறுதியோடு வாழ்ந்து வரும் வீராங்கனைகளையும் நினைத்து பார்க்கிறோம். 5. கருவில் இருக்கும் சிசுவின் உயிரை பறிப்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருச்சபையை பொறுத்தவரை இதுவரை எடுத்துள்ள நிலைப்பாடு எவ்வகையிலும் மாறாது. அதே சமயம் சிக்கலான சூழல்களில் அவதியுறும் பெண்களுக்கு தேவையான உடன் பயணித்தலை தருவதற்கு தவறிவிட்டோம் என்பதும் கசப்பான உண்மையே. 6. நம்மை சுற்றி வாழ்கின்ற உயிரினங்களும் இயற்கை அனைத்தும் நமக்காக என்றிருந்தாலும் அவற்றை பராமரித்து பாதுகாப்பதும் நமது கடமையே. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி பூவுலகின் நண்பர்களாக மாறுவோம்.